2022 ஆண்டு பிப்ரவரி மாத தென்றலில் பாசு ரமணனின் மேலோர் வாழ்வில் பகுதியில் கக்கன் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அது 1980 மதுரை ராஜாஜி அரசினர் பொது மருத்துவமனை. ஒரு நோயாளியாக சிகிச்சைக்கு அந்த பெரியவர் சேர்க்கப்பட்டிருந்தார். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாலும் படுக்கை கிடைக்காததாலும் அவரை தரையில் படுக்க வைத்திருந்தனர் மருத்துவமனை நிர்வாகத்தினர். அவரும் மறுப்பு சொல்லாமல் சிகிச்சை பெற்று வந்தார். சில நாட்கள் சென்ற நிலையில் அவர் அங்கிருப்பது தெரிந்து அவரை காண வந்தார் ஒரு அரசியல் தலைவர். வந்தவர் அந்த மனிதரை தரையில் படுக்க வைத்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். கோபத்தால் அவரது முகம் சிவந்தது. அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த மருத்துவ உதவியாளர்களிடம், இவரை போய் இப்படி தரையில் படுக்க வைத்திருக்கிறீர்களே, இவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு என்றார் சினத்துடன். பணியாளர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மருத்துவத்துக்காக வந்திருக்கும் நோயாளி என்பதை தவிர அவர்கள் பிற விவரம் ஏதும் அறிந்திராததால் அந்த அரசியல் தலைவருக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக நின்றனர். கோபத்துடன் அந்த தலைவர், இவர் இந்திய அரசியல் அமைப்பு அவையின் உறுப்பினர், தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர், இவருக்கு நீங்கள் தரும் மரியாதை இதுதானா என்றார். உடன் அந்த நோயாளி அரசியல் தலைவரை தடுத்து, அவர்களை கோபிக்காதீர்கள், அவர்களுக்கு எதுவும் தெரியாது, என்னை நீங்கள் பார்க்க வந்தது குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி வணங்கினார். அந்த அரசியல்வாதிக்கு கண்கள் கலங்கி விட்டன. அந்த முதியவருக்கு தனி அறை ஒன்றை ஒதுக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் பெரியவர் ஏற்கவில்லை. நான் மக்களில் ஒருவன், அவர்களுக்கு என்ன வசதி கிடைக்குமோ அது எனக்கு கிடைத்தால் போதும், வேறேதும் வேண்டியதில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அரசியல்வாதி எவ்வளவோ வலியுறுத்தியும் அவர் இறுதி வரை ஏற்கவே இல்லை. அந்த மாமனிதர் வேறு யாரும் அல்ல, மக்களவை மேலாண் உறுப்பினரும் காமராஜின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சர் உள்பட பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை வகித்தவருமான திரு கக்கன் அவர்கள்தான். அவரை பார்க்க வந்தவர் அப்போதைய முதல்வரான திரு என் ஜி ராமச்சந்திரன். மருத்துவமனையில் இருந்த மதுரை மேயர் முத்துவை சந்திக்க வந்த எம்ஜிஆர் யார் மூலமோ கக்கனும் அங்கு இருப்பதை அறிந்து ஓடோடி வந்தார். பின்னர் பொது வார்டிலேயே ஒரு கட்டில் ஏற்பாடு செய்ய அதை மட்டும் ஏற்றுக்கொண்டார் கக்கன். காந்திய நெறிகளில் தனது பேச்சில் மட்டுமின்றி செயலிலும் வாழ்விலும் பின்பற்றிய மா மனிதர் கக்கன். உண்மை, நேர்மை, எளிமை இவற்றையே தாரக மந்திரமாக கொண்டு இறுதி வரை வாழ்ந்த கக்கன் 1999 ஜூன் 18 மதுரை மேலூரை அடுத்துள்ள தும்பைப்பட்டி எனும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குட்டி அம்மாள் இளையருக்கு மகனாக பிறந்தார். அக்கிராமத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தெய்வத்தின் பெயராக கக்கன் என்பதை சூட்டினால் வாழ்க்கை சிறக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. ஆண் குழந்தையானால் கக்கன் என்றும் பெண் குழந்தையானால் காக்கி என்றும் பெயர் சூட்டுவது அவர்களின் மரபு. அவருக்கு பின் பிறந்த தம்பிக்கு பெரிய கருப்பன் என்று பெயர் சூட்டினர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த குடும்பம், கடும் வறுமை சூழல். தந்தை வீரமாரியம்மன் கோவில் பூசாரி, அதே சமயம் அரசாங்கத்தின் நகர சுத்திகரிப்பு தொழிலாளியாகவும் பணியாற்றி வந்தார். கக்கனுக்கு 5 போது உள்ளூர் தொடக்கப்பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பள்ளியில் படித்து வந்த அந்த இளவயதிலேயே தாயை இழந்தார். குழந்தைகளை வளர்ப்பதற்காக தந்தை பிரம்மியம்மாள் என்பவரை 2 மனம் செய்து கொண்டார். சிற்றன்னையின் பராமரிப்பில் வளர்ந்த கக்கனுக்கு அவர் வழியில் சகோதரர்களாக வெள்ளை கக்கன், முன்னோடி வடிவேலு, விஸ்வநாதன் கக்கன் ஆகியோர் பிறந்தனர். மேற்படிப்பை திருமங்கலத்தில் உள்ள பிகே நாடா உயர்நிலைப் பள்ளி மற்றும் பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் கக்கன். பள்ளி காலத்தில் அவர் விடுதியில் தங்கி கிடக்காமல் பள்ளி தாழ்வாரத்திலேயே தங்கினார். அது சுதந்திர போராட்டம் சுடர்விட்டிருந்த காலகட்டம். மதுரை வாழ் விடுதலை வீரர்களான டைகர் மீனாட்சி சுந்தரம், சீனிவாச வரத ஐயங்கார் உள்ளிட்ட சிலர் இரவு நேரங்களில் பள்ளிகளில் ஒன்று கூடி கருத்து பரிமாறி கொள்வர். இரவில் குளிரில் நடுங்கியவாறே படுத்துறங்கும் கக்கனை கண்ட அவர்கள் அவரிடம் அது குறித்து விசாரித்து வசதியின்மையால் அவர் அவ்வாறு உறங்குகின்றார் என்பதை அறிந்தனர். அவரது கல்விக்கு உதவி எண்ணினார் மதுரை காந்தி என்று போற்றப்பட்டவர் வைத்தியநாதர். ஹரிஜன மக்களின் வாழ்க்கை உயர்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். காந்தியின் சொல்லை ஏற்றி ஹரிஜன சேவா சங்கம் நிறுவி அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு பல விதங்களில் அவர் உதவி வந்தார். அவரிடம் கக்கனின் நிலையை எடுத்து சொல்லினர் அவர்கள். ஐயரும் ஹரிஜன சேவா சங்கம் மூலம் நிதி உதவி கக்கன் உறுதியில் தங்கவும் மேற்கல்வி தொடரவும் வழிவகுத்தார். அது முதல் கத்தரின் கல்வி தடையின்றி தொடர்ந்தது என்றாலும் பள்ளி இறுதி தேர்வில் ஆங்கிலத்தில் ஒரே ஒரு மதிப்பெண்ணில் தோல்வியுற்றார். அதனால் மீண்டும் மேல்கல்வியை தொடர திருமங்கலம் உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அங்கும் அவர் தேர்வில் தோற்று போனார். அவரது தோல்விக்கு முக்கிய காரணமாய் அமைந்தது தேச விடுதலை மீதான ஆர்வமும் முயற்சிகளுமே. இந்த வகுப்பில் தேர்ச்சி பெறாததால் மேற்கொண்டு என்ன செய்வது என கக்கன் தயங்கிய நிலையில் ஏற்கனவே கக்கனை பற்றி நன்கு அறிந்திருந்த மதுரை வைத்தியநாதாஜே கக்கனை அழைத்து பேசியதோடு தம்முடன் இணைந்து சமூக பணி ஆற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தார். கக்கன் அதனை ஏற்றார். ஹரிஜன சேவா சங்கத்தின் தன்னை இணைத்துக் கொண்ட கக்கன் அச்சகத்தின் மூலம் பல்வேறு நலப்பணிகளை முன்னெடுத்தார். தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து படிப்படியாக குழந்தைகள் இலவச கல்வி கற்பித்தார். ஏழைகள் வாழ்ந்த இடங்களில் இரவு பாடசாலைகளை அமைத்தார். பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனி பயிற்சி அளித்து அவர்கள் சிறப்பாக பயில வழிவகுத்தார். இவரது பணிகளுக்கு ஆதரவளித்தார் ஹரிஜன சேவா சங்க பொறுப்பாளரான வைத்தியநாத ஐயர். தனது வீட்டிலேயே கக்கனை தங்க வைத்த அவர் கக்கனை தனது மகன்களில் ஒருவராக நினைத்து அன்பு பாராட்டினார். அதனால்தான் பிற்காலத்தில் வைத்தியநாத ஐயர் மறைந்து போன போது பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி கக்கன் தனது தலையை மொட்டையடித்துக் கொண்டு ஐயருக்கான இறுதிச் சடங்குகளில் பங்கேற்றார். ஐயருடன் இணைந்து தமிழ்நாடெங்கும் பயணித்து தனது சேவை பணிகளை தொடர்ந்தார் கக்கன். பள்ளியில் படிக்கும் போதே காங்கிரஸாலும் காந்தியின் சேவை பணிகளாலும் அவர் ஈர்க்கப்பட்டிருந்தார். மதுரை வந்த காந்திக்கு கக்கனை அறிமுகப்படுத்தினார் வைத்தியநாத ஐயர். கக்கனின் சேவைகளை பற்றி அறிந்த காந்தி அவரை மனமுவந்து பாராட்டினார். அது கக்கனை மேலும் ஊக்குவித்தது. ஹரிஜன சேவா சங்கம் மதுரையில் பல பள்ளிகளையும் விடுதிகளையும் நடத்தி வந்தது. மதுரை மாவட்ட மேலூரில் காந்தி ஆண்கள் விடுதி, காந்தி பெண்கள் விடுதி என்று தனித்தனி விடுதிகள் இருந்தன. கக்கன் அதை பொறுப்பாளராக காப்பாளராக இருந்து திறம்பட பணியாற்றினார். வீட்டையோடு நாடே பெரிது என்று வாழ்ந்தார். நாளடைவில் குடும்பத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் திருமணத்திற்கு சம்மதித்தார் கக்கன். சிவகங்கையை சேர்ந்த கிறிஸ்துவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்திருந்த சொர்ண பார்வதி அம்மையாருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அக்காலகட்டத்தில் காந்திய தொண்டராக விளங்கிய தோழர் ப ஜீவானந்தம் சிராவலில் காந்தி ஆசிரமம் என்ற அமைப்பை நிறுவி நடத்தி வந்தார். ஆசிரமத்தாரின் ஒப்புதலுடன் காந்தி ஆசிரமத்தில் 1932 கக்கனின் 23 வயதில் தோழர் ஜீவானந்தம் தலைமையில் சடங்குகளின்றி காந்தியின் நெறிப்படி எளிய முறையில் அத்திருமணம் நடந்தது. 1937 நடந்த சென்னை மாகாண சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ராஜாஜி முதல்வரானார். அவர் பல சீர்திருத்தங்களை அமல்படுத்தினார். குறிப்பாக சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கும் மக்கள் உயர்வடைவதற்காக பல நலத்திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். அரசு கோயில் உள் நுழைவு அதிகாரம் என்னும் சட்டம் மற்றும் உரிமை சட்டம் என்னும் சட்டத்தை ராஜாஜி அரசு 1939 கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின் பயனாக தீர்ந்து தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் ஆலயம் நுழைவதற்கான தடை நீங்கியது. இது முதல் பாகமாக 1930 ஜூலை 8 காலை மணி சரியாக 8:50 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஹரிஜனங்கள் ஆலய பிரவேசம் நிகழ்ந்தது. இதனை முன்னெடுத்தவர் அ வைத்தியநாத ஐயர். அவருக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர் கக்கன். உறுதுமையாய் இருந்தவர்கள் ஹரிஜன காங்கிரஸ் தலைவர்களான சாமி முருகானந்தம், முத்து, வி எஸ் சின்னையா, வி ஆர் பூவலிங்கம் ஆகியோர். இவர்களுடன் விருதுநகரை சேர்ந்த தலைவர் எஸ் எஸ் சண்முகனானாரும் ஆலய நுழைவில் கலந்து கொண்டார். இரத்தக்கிளறி அடிதடி வன்முறை ஏதும் இல்லாது நிகழ்ந்த இப்புரட்சி நிகழ்வை ராஜாஜி குருதி சிந்தா புரட்சி என்று பாராட்டினார். மகாத்மா காந்தியும் பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மதுரையின் புகழ்பெற்ற அனைத்து கோயில்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்கள் சென்று வழிபட திறந்து விடப்பட்டன. மதுரையை தொடர்ந்து தென்காசி, குற்றாலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர் என தமிழகத்தின் அனைத்து ஆலய கதவுகளும் தாழ்த்தப்பட்டவர்கள் தரிசனத்திற்காக திறந்தன. பல எதிர்ப்புகள் இருந்த போதிலும் நாடெங்கும் இச்சட்டத்தை அமல்படுத்தி சமூக புரட்சியை கொண்டு வந்தார் ராஜாஜி. அதற்கு வைத்தியநாத ஐயரும் கக்கனும் பல விதங்களில் துணை நின்றனர். தமிழகத்தை தொடர்ந்து கேரளத்திலும் ஆலய நுழைவு போராட்டத்தை வைத்தியநாத ஐயரும் கக்களும் இணைந்து முன்னெடுத்தனர். இவ்வாறு பல போராட்டங்களை முன்னெடுத்த கக்கள் காந்தியாரின் ஆணை கிணங்க வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அதற்காக அவரை கைது செய்து தஞ்சையில் சிறையில் அடைத்தது ஆங்கில அரசாங்கம். கைது செய்தது மட்டுமல்லாமல் கக்கனுக்கு கசையடி கொடுத்தும் தனது ஆத்திரத்தை தீர்த்து கொண்டது. கம்பத்தில் கட்டி வைத்து கக்கன் துன்புறுத்தப்பட்டார். ஆங்கிலேயரின் முரட்டுத்தனமான ஒவ்வொரு கசையடிக்கும் கக்கன் அவ்வலியை தாங்கிக் கொண்டு உரத்த குரலில் மகாத்மா காந்திக்கு ஜே, காமராஜுக்கு ஜே என்று கோஷமிட்டார். இது ஆங்கிலேய காவலர்களுக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கவே அவர்கள் மேலும் பலவாறாக கக்கனை அடித்து துன்புறுத்தினர். சுமார் 18 மாத கடுங்காவல் தண்டனையால் சிறையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டார் கக்கன். தேச விடுதலைக்காக அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார். 1947 அந்நியர் ஆட்சியிலிருந்து நாடு விடுதலை பெற்றது. கக்கன் மிகுந்த மனநிறைவுடன் தனது சமூக பணிகளை தொடர்ந்தார். 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சீரிய முறையில் தனது உறுப்பினர் பணியை செய்தார். 1955 நடந்த ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் கக்கன் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரசில் ஒதுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக வந்தது அதுவே முதல் முறை. இன்று வரை அதுவே இறுதியாகவும் உள்ளது. தொடர்ந்து 1975 நடந்த இரண்டாவது சட்டமன்ற பொது தேர்தலில் நேரூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வென்றார். ஒருவருக்கு ஒரு பதவி என்று தார்மீக அறத்தின்படி உடனடியாக தனது காங்கிரஸ் தலைவர் பதவியை துறந்தார். காமராஜர் முதல்வரானார், கக்கன் அமைச்சரானார். பொதுப்பணித்துறை, உணவு வேளாண்மை, ஹரிஜன நலம் போன்ற துறைகளின் பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டன. மிகச் சீரிய முறையில் அத்துறைகளில் பணியாற்றி பல நல்ல திட்டங்களை முன்னெடுத்தார். 1962 நடந்த மூன்றாவது பொது தேர்தலில் பக்தவத்சலம் முதல்வரான போதும் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான கக்கனுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இவரது திறமையும் நேர்மையும் எளிமையும் சக அமைச்சர் முதல் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரையும் கவர்ந்தன. மதுரை மாவட்டத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பாசன கால்வாய்கள் என பல வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் கக்கன் தான். இவர் அமைச்சர் பொறுப்பு வகித்த காலத்தில் தான் வைகை அணை கட்டப்பட்டது. 2 விவசாய பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. தாழ்த்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் பல பள்ளிகளை திறந்து தாழ்த்தப்பட்டோருக்கென வீட்டு வசதி வாரியம் அமைத்தது, லஞ்ச ஒழிப்பு துறையை தொடங்கியது என பல நற்பணிகளை தமிழகத்தில் தொடங்கி வைத்தது கக்கன் தான். காமராஜர் மறைவுக்கு பின்னர் அரசியலிருந்து முற்றிலுமாக ஒதுங்கினார் கக்கன். விடுதலை போரில் ஈடுபட்டதற்காக அவருக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை கூட வினோபாவின் பூமிதான இயக்கத்துக்கு தந்துவிட்டு ஒரு சாதாரண வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தார். முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், சுதந்திர போராட்ட தியாகி என்று எந்தவித சலுகைகளையும் கோராமல் மக்களுடன் மக்களாக வாழ்ந்தார். சாமானிய மக்களுள் ஒருவராக பேருந்தில் பயணித்தார். உடல்நலக் குறைவால் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கக்கன் அப்போதைய முதல்வர் MGR அளித்த உதவிகளையும் ஏற்க மறுத்து சாதாரண நோயாளியாக சிகிச்சை பெற்றார். உடல்நலம் தேடி சென்னைக்கு வந்த போதும் எளிய வாடகை வீட்டிலேயே வசித்தார். ஆனால் அங்கும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதை அறிந்த முதல்வர் MGR கக்கனுக்கு எவ்வளவு உயர்ரக சிகிச்சை அளிக்க முடியுமோ அவ்வளவையும் செய்யும்படி மருத்துவ குழுவினருக்கு ஆணையிட்டார். சுயநினைவின்றி நீண்ட காலம் இருந்த கக்கன் December 23 1981 நாளன்று காலமானார். பிறந்த போதும் எளிமை, வாழும் போதும் எளிமை, உயர் பதவிகள் வகித்த போதும் ஆடம்பரத்தை அண்டவிடாது எளிமையாக நேர்மையாக வாழ்ந்து மறைந்த மாமனிதர் கக்கன். தமிழக அரசியல் வரலாற்றில் நேர்மை என்னும் சகாப்தத்தின் ஒரு முக்கிய அத்தியாயம் அவர் மறைவோடு முற்று பெற்றதோ தமிழர்கள் என்றுமே மறக்க கூடாத மா மனிதர் கக்கன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.